இன்னைக்கு சிக்கலான வேத பகுதிகள் என்ற தலைப்புல இன்னைக்கு இன்னொரு பகுதிய பார்க்கலாம். அது வந்து யாத்திராகமம் 7வது அதிகாரத்துல இருக்கிறது. யாத்திராகமம் 7வது அதிகாரத்துல இருக்கிறது. அந்த அதிகாரத்துல 6 வசனங்களையும் நான் வாசிக்கிறேன், அதை கேளுங்க. யாத்திராகமம் 7:1-6 வரையும். கர்த்தர் மோசேயை நோக்கி, பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன். உன் சகோதரனாகிய ஆரோன் உன் தீர்க்க தரிசியாயிருப்பான். நான் உனக்கு கட்டளையிடும் யாவையும் நீ சொல்ல வேண்டும். பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை தன் தேசத்திலிருந்து அனுப்பிவிடும்படி உன் சகோதரனாகிய ஆரோன் அவனிடத்தில் பேச வேண்டும். நான் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தி எகிப்து தேசத்தில் என் அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாய் நடப்பிப்பேன். பார்வோன் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான். ஆகையால் எகிப்துக்கு விரோதமாக நான் என் கையை நீட்டி மகா தண்டனையினால் என் சேனைகளும் என் ஜனங்களும் ஆகிய இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணுவேன். நான் எகிப்தின் மேல் என் கையை நீட்டி இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட பண்ணும் போது நானே கர்த்தர் என்று எகிப்தியர் அறிவார்கள் என்றார். மோசேயும் ஆரோனும் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். இந்த பகுதியை தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இப்ப இந்த பகுதியை பார்க்கிற பொழுது இதுல முக்கியமான சில இறையியல் போதனைகள் வரப்போகுது. ஆகவே நீங்க எல்லாம் ரொம்ப கவனத்தோட கேட்கறது அவசியம். நான் ஒரு வசனம் சொன்னேன், பேதுரு எழுதினது, பவுலினுடைய சில போதனைகள் கேட்பதற்கு புரிந்து கொள்வதற்கு அரிதான் இருக்கும்னு எழுதியிருக்கிறார். அந்த மாதிரி பகுதிகள் வருகிற பொழுது ரொம்ப கவனத்தோட கேட்கணும். ஆகவே இந்த பகுதிகள் நம்ம சிந்தித்து கேட்க வேண்டியது. அதனால கொஞ்சம் கவனத்தோட காது கொடுத்து இதை கேளுங்க. ஏன்னா இது உங்களுக்கு விளங்குறதுக்கு நீங்க அந்த முறையில கேட்க வேண்டியது அவசியம். இப்ப இந்த பகுதியில என்ன பார்க்கிறோம்? ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து அவர்களை விடுதலை கொடுக்க போகிறார். அவர் வந்து தான் வாக்கு தத்தம் சொல்லி இருக்கின்ற கொடுத்திருக்கின்ற அந்த கானான் தேசத்துக்கு அவர்களை அழைத்து கொண்டு போக போகிறார். அப்பொழுது அந்த எகிப்து தேசத்து பார்வோன் அரசன் அவங்களை ரொம்ப லேசா விட்டுற போறதில்லை. ஆகவே அதுக்காக மோசேக்கு அவர் இங்கு சொன்னதை பார்க்கிறோம். அந்த ஆண்டவர் எகிப்தை தண்டிக்க போகிறார். ஏன்னா பார்வோன் முதல்ல மனம் திரும்பி இஸ்ரவேலரை அனுப்புறதுக்கு தீர்மானிக்கிறான். ஆனா அவன் மனம் மாறி விடுகிறான். உடனே கர்த்தர் ஒரு வாதைகளை அனுப்புகிறார், ஒவ்வொன்றாக அனுப்புகிறார். அதை அனுப்பி அவனை தண்டிக்கிற பொழுது அவன் மறுபடியும் மனம் திரும்பி இஸ்ரவேலரை அனுப்புவதற்கு உடன்படுகிறான்னு வாசிக்கிறோம். இது சில தடவைகள் தொடர்ந்து நடந்து வந்திருப்பத நம்ம யாத்திராகமத்துல பார்க்கலாம். இத வாசிக்கிற பொழுது இப்படி எல்லாம் அவன் செய்கிறானே, அதுவும் இந்த நேரத்துல பார்வோனின் நிலையத்தை கர்த்தர் கடினப்படுத்தின்னு ஒரு வார்த்தை பிரயோகம் வருகிறது. அதன் மூலமாக அவன் அப்படி செய்கிறான் என்று இதை வாசிக்கிற பொழுது வாசிக்கிறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? கர்த்தர் கடினமான இருதயம் உள்ளவராக தன் விருப்பப்படி நினைத்த நேரத்தில் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தி இருதயம் இல்லாதவராக அவனை தண்டித்து அவன் மனம் திரும்புகிற பொழுது அவனை விட்டு வைத்து தனக்கு பிடித்த நேரத்தில் அவனுடைய இருதயத்தை மறுபடியும் கடினப்படுத்தி அவனை தண்டித்து ஒரு விளையாட்டு பொருளை போல பார்வோனை அவர் பயன்படுத்தி வேடிக்கை காட்டி வருவதை போல் கர்த்தரை பற்றி நம்மை நினைக்க வைக்கலாம். அப்படி இந்த பகுதியை அப்படி நினைக்க வைக்கிறதுக்கு காரணமா இருக்கிற வார்த்தை பிரயோகம், பார்வோனின் இருதயத்தை நான் கடினப்படுத்துவேன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறது தான். இதை பற்றி பலர் கேள்விகள் பலருடைய இருதயங்கள்ல இருக்கும். ரொம்ப பேர் என்ன கேட்டிருக்கிறாங்க இதை பத்தி. அதுக்கு பதிலும் சுருக்கமா சொல்லி இருக்கிறேன். இன்னும் யாருக்கும் இது புரியாததாக இருந்தா இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு இத புரிய வைக்கட்டும். எப்படி இந்த பகுதியை இந்த வார்த்தை பிரயோகத்தை புரிந்து கொள்வது? வேதம் பார்வோனின் இருதயத்தை கர்த்தர் கடினப்படுத்துவதாக தெளிவாக இந்த பகுதியில சொல்லி இருக்கிறத நம்ம கவனிக்கணும். இதை பார்வோனின் செயல்களில் இருந்து அறிந்து கொள்ளலாம். அப்போது இப்படி தான் செய்ய போவதாக கர்த்தரே மோசேயிடம் சொல்லி இருப்பதையும் வேதம் சுட்டி காட்டுகிறது. மூணாவது வசனத்துல அதை பார்க்கிறோம். நான் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தி எகிப்து தேசத்தில் என் அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாய் நடப்பிப்பேன் என்று ஆண்டவரே சொல்லி இருக்கிறார். இப்ப இதே வார்த்தை பிரயோகங்கள் மேலும் சில இடங்கள்ல இந்த யாத்திராகமத்துல வருகிறது, வேதத்தின் ஏனைய பகுதிகளிலும் வருகிறது. யாத்திராகமம் 4:21 வாசிக்கிற பொழுது, இந்த 7 அதிகாரத்துக்கு முன்னால திரும்பி பார்த்தால், அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ எகிப்திலே திரும்பி போய் சேர்ந்த பின் நான் உன் கையில் அளித்திருக்கிற அற்புதங்கள் யாவையும் பார்வோனுக்கு முன்பாக செய்யும்படி எச்சரிக்கையாயிரு, ஆயிலும் நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்துவேன், அவன் ஜனத்தை போக விடான் என்று இருக்கிறது. இனி அதிலிருந்து 14:14 வந்து 8 வசனத்தை பாருங்க. அங்கு சொல்லுகிறது, கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். நீ யாத்திராகமம் 10:20 பார்க்கிறோம், கர்த்தரோ பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார், அவன் இஸ்ரவேல் புத்திரரை போக விடவில்லை. இது வந்து அந்த 10:27 மறுபடியும் வருகிறது. 11:10 மறுபடியும் பார்க்கிறோம். 14:4 மறுபடியும் பார்க்கிறோம். உபாகமத்துக்கு வருகிற பொழுது, உபாகமம் 2:30 நாம் வாசிக்கிறோம், ஆனாலும் தேசத்தை கடந்து போகும்படி எஸ்போனின் ராஜாவாகிய சீகோன் நமக்கு உத்தரவு கொடுக்கவில்லை, இந்நாளில் இருக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் அவனை உன் கையில் ஒப்பு கொடுக்கும்படி அவன் மனதை கடினப்படுத்தி அவன் இருதயத்தை உறங்கொள்ள பண்ணி இருந்தார். அப்ப இது பார்வோனை குறித்து மட்டும் சொல்லப்படவில்லை, வேற மனுஷர்களை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு உபாகமத்துல நம்ம வாசிக்கிறோம், அவன் மனதை கடினப்படுத்தி அவன் இருதயத்தை உறங்கொள்ள பண்ணி இருந்தார்னு வேதத்துல வாசிக்கிறோம். ரோமர் 9:18 இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அத பவுல் எழுதுகிறார், ஆதலால் எவன் மேல் இரக்கமாயிருக்க சுத்தமாயிருக்கிறாரோ, அது கடவுள், அவன் மேல் அவர் இரக்கமாயிருக்கிறார். எவனை கடினப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனை கடினப்படுத்துகிறார் என்று இருக்கிறது. ஆகவே இது ஆண்டவர் செய்கிறதாக நம்ம வேதத்தின் பல பகுதிகளில் நம்ம பார்க்கிறோம். பொதுவாகவே இப்படியான பகுதிகளுக்கு வருகிற பொழுது, நாம் நீதியே உருவாயிருக்கின்ற கர்த்தர் இப்படியெல்லாம் தீமை செய்வதில் தன்னில் கொண்டிருக்கவில்லை, உண்மையில் மிகவும் மோசமான தீமையின் மொத்த உருவமான ஒரு மனுஷனை கர்த்தர் தெரிவு செய்து தன்னுடைய திட்டங்களுக்காக பயன்படுத்தி அவனுடைய தீய செயலுக்காக அவனை தண்டிப்பதைத்தான் இங்கே காண்கிறோம் என்று சொல்லுவோம். ஏனென்றால் கர்த்தரோடு தீமையை தொடர்பு படுத்தக்கூடாது என்பது நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. இங்க முதலாவது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, பார்வோனின் இருதயம் கடினப்படுவதற்கு கர்த்தரே முழு முதலான காரணியாக இருந்திருக்கிறார் என்பதை வேதம் தெளிவாக எந்தவித குழப்பமும் இல்லாமல் சொல்லுகிறது. அப்ப அதை ஆராய்கிற பொழுது நாம புரிந்து கொள்ள வேண்டியது இன்னொன்று என்னவென்றால், இந்த வார்த்தை பிரயோகம், அதாவது கர்த்தர் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்துவது இல்லாட்டி வேறு எவராவது அவருடைய இருதயத்தை கடினப்படுத்துவது என்ற வார்த்தை பிரயோகம் எதை பற்றி குறிப்பிட்டிருந்தாலும், அதை இனிதான் பார்க்க போகிறோம், அது எதை பற்றி குறிப்பிட்டிருந்தாலும் கர்த்தர் பயன்படுத்திய பார்வோன் பரிசுத்தமான மனிதன் அல்ல என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது அவன் நல்லவனாக நன்மை செய்கிறதில் வாழ்க்கையிலே கொண்டிருந்த பரிசுத்தமான மனிதன் அல்ல, அவன் ஒரு பாவமான மனிதன் மட்டுமல்ல, அவன் ரொம்ப கொடூரமான மனிதனாகவும் இருந்தான். இதுல இருந்து கர்த்தர் நீதியானவனும் நன்மை செய்கிறவனும் எந்தவித குற்றத்தையும் தன்னில் கொண்டிராதவனும் நேர்மையானவனுமான உதாரணத்துக்கு யோபுவை போன்ற ஒரு மனிதனின் இருதயத்தை கடினப்படுத்தவில்லை என்பதை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படியாக கர்த்தர் கடினப்படுத்திய மனிதன் ஏற்கனவே தன்னுடைய கர்த்தரை தன்னுடைய இருதயத்தில் ஆண்டவராக கொண்டு அவரை மட்டும் வழிபட்டு வாழாமல் இருதயத்தில் கேட்டுக்கு மட்டுமே இடத்தை கொடுத்து கேட்டை வாழ்க்கையிலே செய்வதையே அது செய்து இன்பம் காண்பதையே லட்சியமாக கொண்டு வாழ்ந்து வந்திருக்கிறான். கர்த்தர் அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்துவது என்று சொல்வது அவன் மேல் அவனுடைய கேடான இருதயத்திற்காகவும் கேடான வாழ்க்கை முறைக்காகவும் அவன் மேல் வந்து இறங்கி இருக்கின்ற நியாய தீர்ப்பை வெளிப்படையாக தெரிவிக்கிறது. பார்வன் ஏற்கனவே வாழ்க்கையில் மகா கேடான செயல்களை செய்வதை வளமையாக கொண்டிருந்தான். இஸ்ரவேலரையும் ஏன் தன்னுடைய நாட்டு மக்களையும் கூட அவன் கொடூரமாக நடத்தி தனது அகங்காரத்துக்கும் சுய இச்சைக்கும் தீனி போட்டு வாழ்ந்து கொண்டிருந்த மகா கேடுள்ள மனிதனாக பார்வான் இருந்தான். அவனில் நன்மையானது என்று சொல்லுவதற்கு ஒன்றுமே இருக்கவில்லை. இதை நம்ம மனசுல வச்சிருந்தோம். இப்ப கர்த்தருடைய நியாய தீர்ப்பு அவன் மேல் வந்து இறங்கி இருக்கிறது. நினைத்து பாருங்கள், ஆபிரகாம் ஆண்டவரிடம் சோதோம் கொமோராவை அந்த ரெண்டு நகரங்களையும் அழித்து விடாதீர்கள் என்று மன்றாடி கேட்ட பொழுது இறுதியில் அங்க 10 பேராவது நல்லவர்கள் இருந்தால் அந்நகரங்களை அழிக்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லவில்லையா? அந்நகரங்களை அவள் இறுதியில் அடியோடு அழித்ததற்கு காரணம் அங்கு 10 பேர் கூட நல்லவர்கள் இருக்கவில்லை. இல்லாமல் இருந்தது மட்டுமல்ல, நன்மையை வாழ்க்கையில் கொண்டுராத அளவுக்கு அந்த நகரத்து மக்கள் அடியோடு தீமையை மொத்த உருவமாக கொண்டு வாழ்ந்து வந்தார்கள். இதுதான் நம்ம எங்கேயும் பார்க்கிறோம். பார்வோனை பொறுத்த அளவில் பார்வோன் தீமையின் மொத்த உருவாக இருந்தான். ஆகவே இங்கே பார்வோனை ஒரு பாவியாக கர்த்தர் முன் குற்றம் சாட்டப்பட்டவனாக குற்ற உணர்வை தன்னில் கொண்டவனாக நியாய தீர்ப்பை எதிர்நோக்கி நிற்கின்ற ஒரு மனுஷனாகத்தான் இங்கு நாம் பார்க்கிறோம். இதிலிருந்து நாம என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? வேதம் எந்த இடத்திலும் கர்த்தர் ஒருவனின் இருதயத்தை கடினப்படுத்துகிறார் என்று சொல்லி இருப்பதை நாம வாசிக்கிற பொழுது அது எந்த அர்த்தத்தை கொண்டிருந்தாலும் அத்தகைய மனிதன் மேல் கர்த்தரின் தண்டனைக்குரிய நியாய தீர்ப்பு வந்து இறங்கி இருக்கிறது என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். நான் வேதத்தின் ஏனைய இடங்கள் கர்த்தர் எந்த விதத்தில் கேடானவர்களின் நியாயம் தீர்த்து தண்டிக்க போகிறார் என்று விளக்கி இருக்கிறதோ அதற்கெல்லாம் மாறுபடாத வகையில் அவற்றோடு முற்றிலும் பொருந்தி போகின்ற விதத்திலேயே இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறதும் அமைந்திருக்கிறது என்பதையும் நாம் உணர்வது ரொம்பவும் அவசியம். வெளிப்படுத்தல் விசேஷம் கடைசி நியாய தீர்ப்பை பற்றி விளக்குகிற பொழுது புதிய ஏற்பாட்டின் கடைசி புத்தகமான வெளிப்படுத்தல் விசேஷம் அங்கே அந்த நியாய தீர்ப்பை அதை சந்தித்து அழிய போகிறவர்களை பற்றி பின்வருமாறு சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 22:11 என்ன சொல்லுகிறது? அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும். அதாவது நியாய தீர்ப்பை சந்தித்து அழிந்து போக போகிறவர்கள் அந்த வேளையில் தொடர்ந்து அநியாயத்தை செய்கிறவர்களாகவும் அசுத்தமானவர்களாகவுமே இருப்பார்கள் என்கிறது வேதம். நீதியுள்ளவர்களே ஒரு போதும் நியாய தீர்ப்பு தொடாது. அநியாயக்காரர்களை மட்டுமே அநியாயத்தை தொடர்ந்து வாழ்கிறவர்களை மட்டுமே நியாய தீர்ப்பு சந்திக்கும், அவர்களை அழிக்கும். Romans 1:18 பவுல் சொல்லுவதை பாருங்க, சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கின்ற மனுஷருடைய எல்லா விதமான அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பாத்தீங்களா, அநியாயக்காரர்களுக்கு எதிராக அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே 1:24 சொல்லுகிறது, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரமானவர்களாய் இருப்பார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவர்கள் மரணத்துக்கு பாத்திரமாய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறது. ஆகவே இங்கு பார்வோனில் என்ன பார்க்கிறோம், அந்த வார்த்தை பிரயோகத்தின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்வது, கர்த்தரின் நியாய தீர்ப்பு அவன் மேல் வந்திருக்கிறது. ஏன்? அவன் பாவியாக இருந்ததுனாலே, அவன் தேவனுக்கு தன் இதயத்தில் இடம் கொடுக்காததுனாலே, கர்த்தரின் வார்த்தையை அதற்கு உடன்படாதவனாக தொடர்ந்து அநீதியை செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்ததுனாலே. இப்ப அடுத்தது இந்த வார்த்தை பிரயோகம் இன்னொன்றையும் சொல்லுகிறது. அதுக்கு இன்னொரு வார்த்தை பிரயோகத்தையும் வேதத்துல சந்திக்கிறோம். என்னது அது? சாத்தானின் கையில் ஒப்படைப்பது, ஹேண்டிங் ஓவர் டு சேட்டன் ஆங்கிலத்தில் சொல்லுவோம், சாத்தானின் கையில் ஒப்படைப்பது. ஆகவே இன்னும் ஒரு விதத்துல, இந்த விதத்துல கர்த்தர் அநியாயக்காரர்களை தண்டிக்கும் விதத்தை பற்றி இந்த வார்த்தை பிரயோகம் சொல்லுகிறது. அவர்களை அவர் சாத்தானின் கையில் விட்டு விடுகிறார். அதை விளக்குகின்ற சில வசனங்களை இப்ப பார்ப்போம். ரோமர் 1:24 இதே வார்த்தையை பயன்படுத்தாவிட்டாலும் அதையே இன்னொரு விதத்துல சொல்லுகிறது. என்ன? தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். இந்த உலகம் அசுத்தமான உலகம். இந்த உலகம் ஆண்டவருடைய உலகமாக தொடர்ந்து இருந்த பொழுதும் அது பாவத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற உலகம். இந்த உலகத்திலே நல்லவைகளும் இருந்த பொழுதும் கூட அந்த சாத்தானுடைய வழிகளை பின்பற்றி போகின்ற மக்களும் அதற்கு துணை போகிற காரியங்களும் தான் அதிகமாக இருக்கிறது. ஆகவே தேவன் அவர்கள் எதை நோக்கி எதை விரும்பி செய்து கொண்டிருந்தார்களோ, அசுத்தத்தை நாடி போய் கொண்டிருந்தார்களோ, அதற்கே அவர்களை ஒப்பு கொடுத்து விட்டார் என்று வாசிக்கிறோம். 1 Corinthians 5:5 சொல்லப்படுகிறது. இங்கே பவுல் சொல்லுகிறான், அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளில் ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்தேன். இது சபையில நடக்கிறது. இந்த சபையில ஒருத்தன் ரொம்ப பாவத்தை செய்து விட்டான். அவன் விசுவாசி, பாவத்தை செய்திருக்கிறான். அந்த பாவத்தை செய்தது மட்டுமல்ல, சபையாரும் சபையினுடைய மூப்பர்களும் அவன் திருந்துவதற்கான ஆலோசனைகளை கொடுத்த பொழுது அதை ஏற்று நடக்க மாட்டேன் என்று உறுதியாக இருக்கிறான். அப்ப எல்லா விதமான ஆலோசனையும் கொடுத்து ஒழுங்கு நடவடிக்கை ஆரம்பத்தில் செய்ய வேண்டியதெல்லாம் செய்து முடித்து இன்னும் கூட அவன் கடின இருதயம் உள்ளவனாக இருப்பதனாலே இந்த சபை தீர்மானிக்குது இந்த காரியத்தை செய்வதற்கு. அதை ஆண்டவரே செய்யும்படியாக சபையை சொல்லுகிறார். அவனை சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன் என்று அங்க பார்க்கிறோம். 1 Timothy 1:20 பார்க்கிறோம், இமேனேயும் அலெக்சாண்டரும் அப்படிப்பட்டவர்கள், அவர்கள் தூசியாதபடி சிக்ஷிக்கப்பட அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்தேன். பாத்தீங்களா, மறுபடியும் அதே வார்த்தை பிரயோகம் வருகிறது. யோபு 2:5 அது உங்களுக்கு தெரிஞ்சது. அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, ஏன் சாத்தான் யோபியை தன்னுடைய கடத்திலே கொடுக்கும்படி ஆண்டவரை பார்த்து கேட்டான். அப்ப யோபு ஆண்டவர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், பாத்தீங்களா, அவன் உன் கையில் இருக்கிறான், சரி நீ கேட்டபடி விட்டு விடுகிறேன், ஆனா நீ அவனை தொட முடியாது, உன்னுடைய கையிலே விடுகிறேன் ஆண்டவர் சொன்னார். 2 Corinthians 12:7 இது வருகிறது. இன்னொரு விதத்துல நம்ம அதை பார்க்கிறோம். இந்த பவுல் சொல்லுகிற தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி சொல்லுகிற பொழுது, அன்றையும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குத்தும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது. அந்த முள் சாத்தானுடைய தூதனாக பவுலுக்கு இருக்கிறது என்று பவுல் சொல்லுகிறார். சாத்தானின் கையில் ஒப்பு கொடுப்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கும் வார்த்தை பிரயோகத்தை, அந்தந்த பகுதி அமைந்திருக்கும் சந்தர்ப்பத்தின்படியே விளங்கிக் கொள்ள வேண்டும். பயன்படுத்தப்பட்டிருக்கும் வார்த்தை நம் எதிரியான சாத்தானின் பெயர். அந்த சேட்டன் சொல்லுவது ஒரு அடையாள மொழி இல்லை, அது சாத்தானை தான் குறிக்கிறது, சரிங்களா. சோ இட் இஸ் அபாட் சேட்டன். ஆகவே நம்ம எதிரியான சாத்தானுடைய பெயர், அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இருந்தாலும் சாத்தானின் கையில் ஒப்படைப்பது என்பதை எப்படி புரிந்து கொள்வது என்பதை சாத்தானின் பெயரை மட்டும் வைத்து தீர்மானிக்க முடியாது. அந்த ஹெர்மனியூட்டிக்ஸ் வேத விளக்க விதிகளை பயன்படுத்துகிற பொழுது வேதத்தை புரிந்து கொள்ள நம்ம எப்பவுமே நான் சொல்லி இருக்கிறேன், அது அந்த பாடத்துல வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், வார்த்தைகளுக்கு அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அங்க இருக்கிற வார்த்தையை நம்ம ஊகப்படுத்த முடியாது, இதுதான் வார்த்தை, அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை மூல மொழிகளை ஆராய்ந்து பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஏன்னா வார்த்தைகளை கொடுத்திருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர், அவர் தவறாக எந்த வார்த்தையும் பயன்படுத்த மாட்டார். ஆகவே அந்த வார்த்தை என்ன அர்த்தத்தில் இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். அதே நேரம் நான் தொடர்ந்து சொல்லி இருக்கிறேன், இந்த பாடத்தை போதிக்கிற பொழுது அதே வார்த்தை இன்னொரு இடத்துல வேற அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம், அதையும் ஆண்டவரே செய்திருக்கிறார். முதல்ல வார்த்தைக்கான பொருளை அறிந்து அந்த வார்த்தை அந்த கான்டெக்ஸ்ட் அந்த சந்தர்ப்பத்தில் எந்த அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம பார்க்க வேண்டியது அவசியம். ஆகவே சில பேர் சொல்லுவாங்க, ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டு முழு வேதத்திலே அந்த வார்த்தைக்கு இது மட்டும்தான் அர்த்தம், அது தப்பு, அப்படி ஆண்டவர் பயன்படுத்தவில்லை. இப்ப இஸ்ரவேல் என்ன ஒரு வார்த்தை எடுத்துக்கோமே, அது இஸ்ரவேல் நாட்டை குறிக்கிறதாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் தன்னுடைய மக்களை குறிப்பதற்காக அவர் இஸ்ரவேலர்கள் என்றும் சொல்லி இருக்கிறார். அது இஸ்ரவேல் என்ற வார்த்தை ஒரே விதத்தில் எல்லா இடத்திலையும் பயன்படுத்தப்படவில்லை, அது பயன்படுத்தப்படுகிற சந்தர்ப்பத்தின் அடிப்படையில் அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டியது ரொம்பவும் முக்கியம். அதோடு சம்பந்தப்பட்ட வேத பகுதி அமைந்திருக்கும் சந்தர்ப்பம், அந்த பகுதிக்கான விளக்கத்தை நாம் பெற்றுக் கொள்வதற்கும் நமக்கு உதவி செய்யும். இப்ப சாத்தான் கையில் ஒப்படைப்பது என்பதை இதுவரை பார்த்து வந்திருக்கிற வசனங்களில் இருந்து மூன்று விதத்துல விளங்கிக் கொள்ள வேண்டும். அது மூன்று விதத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. முதலாவது, நீதியின் வழியில் போகிறவர்களின் நீதியை எல்லோரும் அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் ஒருவரை சாத்தானின் கையில் விடலாம். யோபுவை பொறுத்தவரையில் அதுதான் நடந்தது. முதலாவது அதிகாரம் 20வது வசனத்தில், யோபு உத்தமனாக இருந்ததால் சாத்தானால் அவனை ஒன்றும் செய்ய முடியவில்லை, அது கர்த்தர் தான் அவன் கையில அனுமதித்தார். அது தெளிவாகவே அந்த பகுதி சொல்லி இருக்கிறது. அது ஒரு நீதியான கர்த்தரை நம்பி விசுவாசித்து அவர்கள் அன்பு காட்டிய ஒரு மனிதனுக்கு அவனை சோதிக்கும்படியாக கர்த்தர் சாத்தானின் கையில் விட்டார். அதனால் அந்த சாத்தானால் அவனுடைய விசுவாசத்தை அசைக்க முடியவில்லை. இப்ப இந்த காரியம் எதுக்காக நடந்தது? அது கர்த்தரின் மகிமைக்காக நடந்தது என்பதை அங்கேயே நம்ம தெரிந்து கொள்கிறோம். இனி ரெண்டாவது, நீதிமான்களாகிய சுவாசிகளாகிய கர்த்தரின் பிள்ளைகள் தவறு செய்கிற பொழுது, பாவத்தை செய்து விடுகிற பொழுது அவர்களை தண்டித்து திருத்துவதற்காக கர்த்தர் அவர்களை சாத்தானின் கையில் விடலாம். இதுவே 1 கொரிந்தியர் 5:5 நடந்தது. விபச்சாரம் செய்த சுவாசி திருந்தி நடப்பதற்காக கர்த்தர் அவனை சாத்தானின் கையில் விடச் சொன்னார். இப்ப இந்த இடத்துல அந்த வார்த்தை பிரயோகம் சாத்தானின் கையில் விடுவது என்பது சபை திருத்த நடவடிக்கையை குறிக்கிறது. இதே போல சபை நடவடிக்கையாக இல்லாமல் தனிப்பட்ட விதத்தில் பவுலுக்கு பாடம் போதிப்பதற்காக சாத்தானின் தூதனாக ஒரு முள்ளை கர்த்தர் பயன்படுத்தி இருக்கிறார். இதையே 2 கொரிந்தியர் 12:7 வாசிக்கிறோம். இப்ப ரெண்டு இதை பார்த்துட்டோம், உத்தமனாக இருந்த ஒரு மனிதனுடைய அவனுடைய நீதியை எல்லாரும் தெரிந்து கொள்ளும்படியாக சாத்தான் சோதிக்கும்படியாக கர்த்தர் அவனிடத்துல விட்டார். இருந்தாலும் சாத்தானால் அவனை ஒன்னும் செய்ய முடியவில்லை. ரெண்டாவது, கர்த்தருடைய பிள்ளைகள் பாவத்தை செய்து திருந்த மறுக்கிற பொழுது அவர்களை திருத்தி கொண்டு வருவதற்காக கர்த்தர் சாத்தானின் கையில் அவர்களை விடலாம், அதாவது சபை திருத்த நடவடிக்கைக்கு அவர்களை விடலாம். இனி மூணாவது ஒன்று இருக்கிறது, அநீதியின் வழியில் தொடர்ந்து போகிறவர்களுக்கு அவர்களுடைய அழிவுக்கான நியாய தீர்ப்பாக அவர்கள் சாத்தானின் கரத்திலே விடப்படுகிறார்கள். இதையே பார்வோனிலும் யாத்திராம 7வது அதிகாரத்திலும் ரோமர் 1வது அதிகாரத்திலும் 1 தீமோத்தேயு 1:20 காண்கிறோம். இப்ப இங்கு வந்து அவர்கள் விடமாட்டேன் என்று அசுத்தத்தையே நாடி போய் தீமையே தொடர்ந்து செய்து திருந்தவே மாட்டேன் என்று போய்விடுகிற பொழுது அவர்கள் மனம் திரும்புவதற்கு அங்கு ஒன்றுமே இல்லை. அவள் சாத்தானின் கையிலே முழுவதுமாக விடப்படுகிறார்கள். இதுதான் பார்வோனுக்கு நடந்தது. இது டேஞ்சரஸ், இது ரொம்ப பயங்கரமானது. ஏன்? இது கர்த்தரால் முழுவதாக கைவிடப்படுகின்ற ஒரு நிலை. அபாண்டன்மெண்ட்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. இந்த நிலைக்கு ஒருத்தர் போகாம இருக்கிறது ரொம்ப நல்லது. அந்த நிலைக்கு தான் அவன் போய்விட்டான். நீ அடுத்ததாக இதை தவிர, இதுவரை நாம் பார்த்ததை தவிர, கர்த்தர் தன்னுடைய பொதுவான கிருபையை உலகத்துல காட்டுகிற பொழுது, ஆண்டவருடைய கிருபை வேதத்துல நம்ம ஆழமாக படித்து பார்க்கிற பொழுது ரெண்டு விதமாக பார்க்கலாம். ஒன்று பொதுவான கிருபை, இன்னொன்று சிறப்பான கிருபை. காமன் கிரேஸ் சொல்லுவாங்க பொதுவான கிருபைய இங்கிலீஷ்ல, இன்னொன்று ஸ்பெஷல் கிரேஸ் சொல்லுவாங்க. இப்ப அந்த ஸ்பெஷல் கிரேஸ்ங்கிற பொழுது அது ஆண்டவர் தான் முன் குறித்து தெரிந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை கொடுப்பது. அது எல்லாருக்கும் கிடைக்காது. அது ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்டு நித்தியத்திலேயே தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறவர்களுக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையில் தன்னையே பலியாக கொடுத்திருப்பதனாலே அவர்களுக்கு ஆண்டவர் விசுவாசத்தை கொடுத்து ரட்சிக்கிறார். அது சிறப்பான கிருபை. இந்த சிறப்பான கிருபை இல்லாமல் ஆண்டவர் தன்னுடைய பொதுவான கிருபையை சகல மக்களுக்கும் உலகத்துக்கும் காட்டுகிறார். இது ரட்சிப்பை தவிர்த்த ஏனைய நன்மைகளை குறிப்பது. அதுதான் பொதுவான கிருபைன்னு சொல்லலாம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வெயில் எல்லா ஊர்லயும் அடிக்குது, மழை எல்லா ஊர்லயும் தான் பெய்யுது. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமா வெயில் கிடைக்குது மழை கிடைக்குது? இல்ல. ஆகவே பாரபட்சம் இல்லாம அதெல்லாம் ஆண்டவர் எல்லாருக்கும் கொடுக்கிறார். இத பொதுவான கிருபையில ஒண்ணுன்னு நாம சொல்லலாம். ஆகவே இந்த கர்த்தர் தன்னுடைய பொதுவான கிருபையை உலகத்துல காட்டுகிற பொழுது அவர் பாவம் எல்லை மீறி போவதை தடுத்து நிறுத்துகிறவராக இருக்கிறார். இந்த பொதுவான கிருபைக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது. இந்த பொதுவான இந்த வார்த்தை வேதத்துல இல்ல, அத கான்டெக்ஸ்ட படிச்சுதான் அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? இப்ப அந்த பொதுவான கிருபைக்கு ஆங்கிலத்துல இன்னொரு பெயர் இருக்கிற ரெஸ்ட்ரெய்னிங் கிரேஸ், அதாவது தடுத்து நிறுத்துகின்ற கிருபை. அதாவது வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு குதிரையில மூக்குல இருக்கிற அந்த லகான புடிச்சு இழுக்கிறது போல பாவத்தை கட்டு மீறாமல் கர்த்தர் என்ன செய்கிறார்? இழுத்து நிறுத்துகிறார். அப்ப அவருடைய காமன் கிரேஸ் அல்லது ரெஸ்ட்ரெய்னிங் கிரேஸ் மூலமாக பாவம் அளவுக்கு மீறி போய்விடாமல் ஆண்டவர் ரெஸ்ட்ரெயின் பண்ணுகிறார். இன்னொரு விதத்துல சொல்ல போனா, நம்ம வீதியில போகிற பொழுது வாகனங்கள் வேகமாக போவதை தடுத்து நிறுத்துவதற்காக சில பகுதியில் என்ன போட்டிருப்பாங்க? ஸ்பீட் பிரேக்கர்ஸ் போட்டிருப்பாங்க, வேக தடைன்னு சொல்லுவோம். அப்ப அந்த ஆண்டவர் என்ன செய்யறார்? இந்த ஸ்பீட் பிரேக்கர்ஸ் போட்டு பாவங்கள் எல்லை மீறி ஓடுவதை தடுக்கிறார். இப்ப ஹிட்லர் தான் உலகத்துல, அவன் வந்து மில்லியன்ஸ் கணக்குல ஜூஸ் கேஸ் சேம்பர்ல போட்டு கொன்னுட்டான். இன்னி அவன் அப்படியே விட்டுருந்தா மூல உலகமே பிடிச்சிருப்பான். ஆனா அந்த அளவுக்கு அவன் போக முடியாத இதுக்கு காரணம் என்ன? ஆண்டவர் தான் இவ்வளவுதான் சொல்லி நிப்பாட்டிட்டார். இதே போலத்தான் அலெக்சாண்டர். வரலாற்றுல படிச்சு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் எல்லா இடத்தையும் ரொம்ப வேகமா பிடிச்சிட்டான். நாடு நாடா பிடிச்சி எங்க போனாலும் எல்லா ஊருக்கும் அலெக்சாண்டரியான்னு பேர் வச்சுட்டான், ஏன்னா தன்னை மகிமைப்படுத்துவதற்காக. அது மட்டும் இல்லாம இந்தியா வரையும் வந்துட்டான். ஆனா அதுக்கு மேல அவனால் போக முடியல. போக முடியாத காரணம் யாரு? ஆண்டவர் தான். ஆண்டவர் ஒரு அளவுக்கு மேல பாவம் தொடர்ந்து போறத அவர் அனுமதிக்க மாட்டார். அவர் ஸ்பீட் பிரேக்கர் ஒன்னு போட்டுறார். இப்ப இதன் மூலம் கர்த்தர் பாவத்தின் காரணமாக அடைந்து விடக்கூடிய அதிமோசமான நிலையை அடைந்து விடாதபடி யாரும் தன்னுடைய பொதுவான கிருபையினால் அவர் என்ன செய்கிறார்? நம்மை தடுத்து நிறுத்துகிறார். மனுஷனுடைய பாவம் எவ்வளவு கோரமானதுன்னு வேதத்தை வாசிச்சு பாருங்க. நீங்க இல்ல கொரோனா வைரஸ பத்தி பயப்படுறோம், முதல்ல அதை பயப்பட அதை பத்தி பயப்படுறத விட நம்ம இருதயத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கின்ற வைரஸ பத்தி பயப்படணும். ஏன்னா கொரோனா வைரஸ் ஒரு நாள்ல முடியதான் போகுது, நிச்சயமா முடிஞ்சிடும், சரிங்களா? ஆனா அந்த கொரோனா வைரஸ் நம்ம உயிரை தான் எடுக்க முடியும். அதுக்கு மேல அதுக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது. லாஸ்ட் திங் அது செய்யலாம் நம்ம உயிரை எடுக்கிறது. ஏன்னா நமக்கு உள்ள இருக்கிற வைரஸ் இந்த உலகத்துல நம்ம அநியாயப்படுத்தி கேவலப்படுத்தி ஆண்டவர் முன்னுக்கு நம்ம உயிரையும் எடுத்து நித்திய நரகத்துக்கு நம்ம கொண்டு போய் விட்டுரும். அதுக்கு பயப்படணும். வெளியில இருக்கிறதுக்கு பயப்படுறதோ உள்ள உள்ளுக்கு இருக்கிறதுக்கு பயப்படுறவன் ஒழுங்கா இருப்பான். அதனால நாம எல்லாமே ஆண்டவருடைய அந்த ரெஸ்ட்ரைனிங் ஹேண்ட், அந்த ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி அவர் ஒரு இது செய்யறாரு இல்லையா, அதை அவர் எடுத்துட்டாரோ நம்ம அளவில்லாம பாவத்தை செஞ்சுட்டு போயிடும். பாருங்களா, அவர் பொதுவான கிருபையின் மூலமாக ஆண்டவர் பாவம் அதிவேகமாக மோசமாக போய்விடாதபடி தடுத்து நிறுத்துகிறார். இப்ப நான் சொன்னது போல ஹிட்லர் மாதிரி ரோம்ல நீரோ இருந்திருக்கிறான், ரஷ்யாவில ஸ்டாலின் இருந்திருக்கிறான், ஜெர்மன்ல ஹிட்லர், அப்புறம் உகாண்டாவில இதி அமீன், இவங்கெல்லாம் அந்த மாதிரியான பாகோன் மாதிரியான ஒரு கொடியவர்கள். இன்னைக்கு இவர்களோட வடகொரியாவில் இருக்கிற கிம் ஐயும் சேர்த்துக்கலாம். இவங்களெல்லாம் எல்லை இல்லாத அரசியல் அதிகாரத்தை கொண்டிருக்கிற மனிதர்கள். அது மட்டுமல்ல, இவர்கள் அதிகாரம் எல்லை கடந்ததாக இருந்தது, ஹிட்லரை பார்த்தாலும் ஸ்டாலினை பார்த்தாலும். ஆகவே இவர்களுடைய செயல்களை தடுத்து நிறுத்துவதுங்கிறது ரொம்ப கஷ்டம். யாரும் தடுத்து நிறுத்த முடியாத அளவுக்கு அதிகாரம் கொண்டவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். நோர்த் கொரியாவில் இருக்கிற கிம்மும் அதே போலதான். பார்வோனும் அந்த காலத்தில் அப்படித்தான் இருந்திருக்கிறான். அவன் ஒரு கொடூரமானவன். தன்னுடைய சுய இன்பத்திற்காக எந்த பாவத்தையும் அவன் செய்வான். இஸ்ரவேலரை ரொம்பவும் கொடுமைப்படுத்தி தன்னுடைய சுய இச்சைகளை அவன் காத்து கொண்டான். அப்ப அவனுடைய பாவங்களை தடுத்து நிறுத்தக்கூடிய பொதுவான கிருபையின் கீழான அந்த ஸ்பீட் பிரேக்கர், வேக தடை அன்னைக்கு என்னது இல்லாம இருந்துச்சு. உலகத்துல அவன் மிக பலம் வாய்ந்த அதிகாரியா இருந்திருக்கிறான். அன்றைக்கு பார்வோனுக்கு மேல அதிகாரம் கொண்டவராக இருந்த ஒருத்தர் மட்டும்தான், அவர் சர்வ வல்லவரான நம்முடைய கர்த்தர் மட்டுமே. ஆகவே அவர் ஆண்டு வந்த பொதுவான கிருபையின் மூலமா ஸ்பீட் பிரேக்கர் போடுறார். இப்ப கர்த்தருடைய இன்னொரு போதன வேதத்தில் அவரை பற்றி நம்ம படிக்கிற பொழுது, எல்லாவற்றையும் படைத்த கர்த்தர், அவற்றையெல்லாம் ஆளுகின்ற கர்த்தர், அதை பராமரிக்கிறவராகவும் இருக்கிறார். இது ஆங்கிலத்தில் ப்ராவிடன்ஸ் ஆஃப் காட்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த பராமரிப்பு என்பதை பற்றிய போதனையை பார்க்கிற பொழுது, நம்முடைய கர்த்தர் சர்வ வல்லவராக முழு உலகத்தையும் ஆண்டு பராமரித்து வருகிறார் என்று பார்க்கிறோம். படைத்து அவர் சும்மா அப்படியே விட்டதில்ல, படைத்ததை எல்லாம் பராமரித்து கொண்டு நடத்துகிற தேவனாக அவர் இருக்கிறார். அதாவது அவரை மீறிய ஒரு வல்லமை இந்த உலகத்தில் இல்லை. உலகத்தை கொண்டு நடத்துகிறவர், பராமரிக்கிறவர் அவர் மட்டுமே. அவர் மட்டுமே உலக அதிகாரங்களுக்கெல்லாம் மேலான அதிகாரியாக இருந்து வருகிறார். உண்மையில் எல்லா அதிகாரங்களும் கொண்ட சர்வாதிகாரியாக அந்த காலத்துல பார்வோன் இருந்த பொழுதும், அவனால் கர்த்தரை மீறி 5 நிமிடத்துக்கு எகிப்தின் பார்வோனாக இருந்திருக்க முடியாது. அவனுக்கு மேல் அதிகாரம் உள்ளவர் சர்வ வல்லவரான நம்முடைய கர்த்தர். இதிலிருந்து என்ன தெரிந்து கொள்கிறோம், பார்வோன் எல்லா அதிகாரங்களையும் கொண்டிருந்த பொழுதும் கர்த்தர் அனுமதித்திருக்கின்ற எல்லையை மீறி அவனால் ஒன்றுமே செய்துவிட முடியாது. அவனை கண்காணித்து அவனுக்கு மேல் இருந்து வருகிறவர் கர்த்தர். யாத்திராகமம் 7வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், கர்த்தன் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்துகிறார் என்று. அதை கர்த்தர் ஒரு காரணத்துக்காகத்தான் செய்தார் என்று இந்த பகுதி விளக்குகிறது. அந்த காரணம் என்ன தெரியுமா, அவரே சொல்லுகிறார், அவருடைய மகிமைக்காக செய்திருக்கிறார். ஆனா அவருடைய மகிமை எதுல வெளிப்பட போகுது, தன்னுடைய மக்களை அவர் மீட்டு ஒரு நாடாக இருக்க செய்ய போகிறார். இந்த மக்களை கர்த்தர் முன்குறித்து தெரிவு செய்திருக்கிறார். அந்த மக்களுக்கு அவர் கிருபையின் மூலமாக எகிப்திலிருந்து விடுதலை கொடுக்க தீர்மானித்திருக்கிறார். எந்தவித கிரியையின் அடிப்படையிலும் இல்லாமல், இஸ்ரவேலில் காணப்பட்ட எந்த நன்மையின் அடிப்படையிலும் இல்லாமல், இஸ்ரவேலரினுடைய எந்த விதமான ஒரு முயற்சியின் காரணமாகவும் இல்லாமல், முழு முற்றாக கர்த்தருடைய கிருபையாலும் வல்லையம்மையாலும் இந்த மக்களுக்கு அவரிடம் இருந்து விடுதலை கிடைக்க போகிறது. இதன் மூலம் கர்த்தர் எகிப்தியர்களுக்கும் இஸ்ரவேலருக்கும் வரப்போகின்ற விடுதலை பார்வோனின் மூலமாகவோ அல்லது வேறு எதன் மூலமாகவோ கிடைக்க போவதில்லை, தன்னால் மட்டுமே அத்தகைய விடுதலை வரப்போகிறது என்று தெளிவாக காட்டுகிறார். இதன் மூலம் அவர் மட்டுமே ஜீவனுள்ள தேவன் என்பதை அவர்கள் உணர வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய நோக்கம். அதனால் பார்வோனின் அத்தனை எதிர்ப்புகளுக்கும் அவர் வேக தடை போட்டு, ஸ்பீட் பிரேக்கர் போட்டு தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்ள போகிறார். இந்த நேரத்தில் சிலர் கேட்கலாம், கர்த்தர் எப்படி பார்வோனை தீமை செய்ய வைத்து தான் செய்ய வைத்த அந்த தீமைக்காக அவனை தண்டித்து அழிக்க முடியும் என்று கேட்கலாம். இதில் என்ன நியாயம் இருக்கிறதுன்னு கூட நீங்க கேட்கலாம். இப்ப இந்த கேள்வியில் முக்கியமான வார்த்தை செய்ய வைத்து, அதாவது கர்த்தர் செய்ய வைத்து என்பது. இந்த பகுதியில் மூணாவது வசனம் சொல்லுகிறது, அதாவது யாத்ராமை ஏழாவதுல அதிகாரத்தில், கர்த்தர் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தி என்று. இங்க நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, கர்த்தர் எந்த விதத்தில் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார் என்பதுதான். அவர் அதை எப்படி செய்தார்? ரெண்டு விதத்துல செஞ்சிருக்கலாம். முதலாவது, வேதம் எல்லா பகுதியிலும் கர்த்தருடைய குணாதிசயங்களை பற்றி போதிக்கும் அத்தனை உண்மைகளுக்கும் பொருந்தி போகிற விதத்தில் அவர் அதை செய்திருக்கலாம். இரண்டாவது, வேதம் எல்லா பகுதிகளிலுமே கர்த்தரின் குணாதிசயத்தை பற்றி போதிக்கின்ற அத்தனை சத்தியங்களுக்கும் முரணான விதத்தில் அவர் அதை செய்திருக்கலாம். இப்போ ரெண்டாவது பாசிபிலிட்டியே இல்லை, ஏன்னா அவரால் அப்படி செய்ய முடியாது. பரிசுத்தமானவர், நீதியானவர், நன்மையானவர்லாம் வேதம் சொல்லுகிறது. ரெண்டாவது முதலாவது கவனிப்போம், அதாவது கர்த்தரின் குணாதிசயங்களுக்கு முரண்பட்ட விதத்தில் அவர் நடந்து கொள்வது எப்படி? கர்த்தர் பார்வோனின் இருதயத்தில் நுழைந்து நன்மைகளுக்கு மத்தியில் ஒரு தீமை செய்யும் எண்ணத்தை தானே அவருக்குள் விதைத்திருக்கலாம். அதாவது அவனில் அத்தகைய எண்ணம் இல்லாதிருக்கின்ற ஒரு நிலையில் கர்த்தர் அந்த தீமையை செய்யும் எண்ணத்தை அவனுக்குள் விதைத்து அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்தி இருக்கலாம். அதன் காரணமாக பார்வோன் தீமை செய்த போது அவனை தண்டித்து அடித்திருக்கலாம். இப்ப இந்த கருத்து கர்த்தரை பற்றிய பலவிதமான பிரச்சனைகளையும் கேள்விகளையும் உண்டாக்குகிறது. ஏன் கர்த்தரை கர்த்தராக நம்ம பார்க்கும்படி செய்யவில்லை? இந்த கருத்து அவருடைய அத்தனை குணாதிசயங்களுக்கும் முரணாக போய்விடுகிறது. ஆகவே நிச்சயமாக அது நடந்திருக்க முடியாது. இதை பற்றி மார்ட்டின் லூத்தர், சீர்திருத்தவாதியான ரிஃபார்மர் மார்ட்டின் லூத்தர் என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் பார்வோனின் இருதயத்தில் நுழைந்து புதிதாக ஒரு தீமையை செய்யும் எண்ணத்தை அவனுக்குள் விதைக்கவில்லை என்று அவர் சொல்லுகிறார். தொடர்ந்து லூத்தர் சொல்லுகிறார், பார்வோனின் இருதயத்தை கர்த்தர் கடினப்படுத்தியது எப்படி என்றால், அவனுக்கு காட்டப்பட்டிருந்த பொதுவான கிருபையை அவர் முழு முற்றுமாக அகற்றியதுதான். இப்ப குதிரையில கடிவாளத்தை பிடித்திருந்ததை அவர் தளர்த்துகிறார். நீங்க குதிரை ஓடிக்கிட்டே இருக்குது சரிங்களா, அப்ப நம்ம லகான பிடிச்சிட்டு இருக்கோம், அப்ப என்ன நடக்கும், அது பாட்டுக்கு போகும். சில நேரம் குதிரை அங்கங்க போக பாக்குற நேரம் நம்ம கொஞ்சம் இழுக்கிறோம், அப்ப நம்ம போக வேண்டிய வழியில அது போய்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி அவர் என்ன செய்கிறார், அந்த லகான விட்டுறாரு. சரி, அவங்க நீ ஓவருக்கப்படி போ அப்படிங்கிறது. அவை பார்வோன் எல்லை மீறி போகாத வகையில் அவனுக்கு காட்டப்பட்டிருந்த பொதுவான கிருபையை, ரெஸ்ட்ரெய்னிங் கிரேஸை அவர் அகற்றி விடுகிறார். ஏற்கனவே கடினப்பட்டு போயிருந்த பார்வோனின் இருதயம், அதாவது பாவத்தினால் கடினப்பட்டு போயிருந்த பார்வோனின் இருதயம் கட்டுக்கடங்காமல் தீமை செய்து விடாதபடி தடுத்திருந்த கிருபையை கர்த்தர் அகற்றிக் கொள்ளுகிறார். அந்த கிருபையே அவனை மேலும் கொடூரமானவனாக இருந்து விடாதபடி இவ்வளவு நாளும் தடுத்திருந்தது. பார்வோன் கொடுமைகளை செய்வதற்கு கர்த்தர் அவனுடைய இருதயத்தில் புதிதாக தீமை விதைக்க வேண்டிய அவசியமே இருக்கவில்லை. அவருடைய கிருபையை அகற்றிக் கொண்டாலே போதும். அவனை தடுத்து வைத்திருந்த வேக தடையை அகற்றினாலே போதும். அவன் வழியில் அவனை விட்டாலே போதும். கர்த்தர் செய்ததெல்லாம் அவனுடைய வழியில் நிற்காமல் விலகி போனதுதான் சரிங்களா. இந்த கொரோனா வைரஸ் காலத்திலும் அரசாங்கம் தடை போட்டிருக்குது, அதாவது எல்லாம் வீட்டுக்குள்ள இருக்கணும், வெளியில போகக்கூடாது அவசியம் இருந்தால் தவிர. அப்ப ஒருத்தர் வந்து அந்த தடையை மீறி மோட்டார் சைக்கிள்ல ஏறி தான் ஒரு இடத்துக்கு போறதுக்கு போயிட்டு இருக்கிறார். போன வழியில அவன் போலீஸ் நிக்கிறத பாக்கிறான். உடனே என்ன செய்யறான், போலீஸ் கொஞ்சம் தூரத்துல தான் நிக்குது. சரி என்னடா நான் போயே ஆகணுமே, போலீஸ்காரன் நிக்கிறான்னு. சரி ஒரு சைட்ல ஒரு மரத்துக்கு பக்கத்துல மோட்டார் சைக்கிளை வச்சுட்டு அதுல உட்கார்ந்து இருக்கிறான்னு வச்சுக்கோ. இப்ப பாத்துட்டு இருக்கான். அப்ப இந்த போலீஸ்காரர் ஒருத்தர் தான் நிக்கிறாரு. அவர் வந்து ஒரு காஃபி குடிக்கணுங்கிறதுக்காகவோ அல்லது பாத்ரூம் போகணுங்கிறதுக்காகவோ அங்கிருந்து விலகி அந்த பாதையில இருந்து கீழே இறங்கிடுறான்னு வச்சுக்கோ. அப்ப இவன் என்ன செய்யறான், இவன் அங்க பாக்குறான், போலீஸ்காரன் இல்ல, என்ன செய்வான் நினைக்கிறீங்க? வந்தவள்ள திரும்பியா போவான், மோட்டர் சைக்கிள்ல ஏறி அந்த போலீஸ்காரன் மேல ஏறதுக்கு முந்தி வேகமா அங்கிருந்து போயிடுவான். இந்த மாதிரிதான் இங்க நடந்திருக்கு. அந்த போலீஸ்காரன் மாதிரி இருந்த ஸ்பீட் பிரேக்கர் அங்கிருந்து போயிடுச்சு, கற்பக எடுத்து விட்டார். அப்ப ஏற்கனவே பார்வன் பாவத்தினால தான் இருதயத்துல கொடூரமானவனாக இருந்து எதை அன்றாடம் செய்ய ஆசைப்பட்டு செய்து கொண்டிருந்தானோ அதை இன்னும் முழுமூச்சாக அவன் ஈடுபட்டான். அவனுக்கு தடையாக இருந்த ஸ்பீட் பிரேக்கர் காமன் கிரேஸ் இப்ப அகற்றப்பட்டு விட்டது. இந்த விளக்கத்தை தான் கர்த்தரின் வேதம் சுருக்கமாக என்ன சொல்லுகிறது, இந்த வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்தி பார்வோனின் இருதயத்தை கர்த்தர் கடினப்படுத்தினார். இன்னொரு விதமாக பார்த்தா பார்வோனின் இருதயத்தை தடுத்து வைத்திருந்த பொதுவான கிருபை அகற்றப்பட்டு விட்டது அப்படின்னு அங்க நம்ம புரிஞ்சுக்கணும். இதுவரை நான் விளக்கியது வேதத்தின் ஏனைய பகுதிகளில் கர்த்தர் சிலரை நீதியாக தண்டிக்கிற பொழுது அவருடைய பாவத்தின் வழியிலேயே அவர்கள் தொடர்ந்து போய்விடும்படியாக முற்றாக கை கழுவி விடுகிறார் என்ற போதனையோடு ரொம்பவும் பொருந்தி போவதாக இருக்கிறது. இதைத்தான் ஒரு சபை பாவம் செய்திருக்கிற ஒருவன் மீது அவன் மனம் திரும்பாத போது இறுதி நடவடிக்கையாக அவனை சபை நீக்கம் செய்கிற பொழுது செய்கிறது. சபை அவனை சாத்தானின் கையில் ஒப்பு கொடுக்கிறது. எக்ஸ்கம்யூனிகேஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அதுதான் சபை நீக்கம். அவனை மெம்பர்ஷிப்ல இருந்து கண்டித்து எடுத்து சகல விதமான திருநியமங்களையும் ஐக்கியத்தையும் அவன் நிறுத்தி அவனை எக்ஸ்கம்யூனிகேட் பண்ணுகிறது. அப்படி செய்கிறத வேதம் அவனை சாத்தானின் கையில் ஒப்பு கொடுக்கிறதுங்கிறதான் நம்ம அங்க வாசிச்சிருக்கிற 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தில் சாத்தானின் சோதனைகளுக்குள் சிக்கிக்கொள்ளும்படியாக அவன் விடப்படுகிறான். இதுவரை அவனுக்கு ஆத்மீக பாதுகாப்பாக இருந்து வந்திருந்த திருச்சபை ஐக்கியம், திருநியமங்கள், போதக கண்காணிப்பு அனைத்தும் கிடைக்காத நிலையில் அவன் விடப்படுகிறான். இதனால் சபை நீக்கம் செய்வது அத்தனை கடுமையானதாக பயங்கரமானதாக இருந்து விடுகிறது. அதனால் ஆனால் பாவத்தை தொடர்ந்து செய்வோம் என்று கங்கணம் கட்டி கொண்டு அதில் தொடர்கிறவர்களுக்கு இது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. ஏன், அவர் உண்மையிலேயே எங்க இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஆண்டவர் இதை சபை செய்ய வேண்டும் என்று வேதத்துல விதித்திருக்கிறார். பாவத்தை விடப்போவதில்லை, அந்த பாவத்தை நான் தொடரத்தான் போகிறேன் என்பவர்களை கர்த்தர் காலை பிடித்து கெஞ்சியோ அல்லது இருதயத்தில் சுயமாக அவர்கள் தீர்மானித்து விடாப்படியாக செய்து வருகிற காரியத்தை இருந்து இழுத்து வலுக்கட்டாயமாக அவர்களை தடுத்து நிறுத்தினாலோ கர்த்தர் மனிதனை பலாத்காரம் செய்து அவனுடைய சுய சித்தத்தின்படி எதையும் செய்ய முடியாதபடி செய்கிறார் என்ற குற்றச்சாட்டு அவருக்கு எதிராக எழும் இல்லையா. அதாவது அவர் நம்மை ஆட்டி படைத்து சுயமாக ஒன்றையும் செய்ய விடுவதில்லைன்னு நம்ம சொல்லுவோம். ஆனா வேதம் ஃப்ரீ வில்னு ஒண்ணு இருக்கிறதாக சொல்லுகிறது, சுயாதீன சித்தம். அப்ப அந்த சுயாதீன சித்தத்துக்கு மாறாக அமைந்துவிடும் ஆண்டவர் நம்ம ஒரு ரோபோட் மாதிரி பட்டனை பிரஸ் பண்ணி எல்லாம் செய்ய வச்சுக்கிட்டு இருந்தார். அவர் அப்படி செய்யறதில்ல. உண்மையில் ஒருவன் பாவத்தின் வழியில் போய் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன், அதுதான் எனக்கு பிடித்திருக்கிறது என்று அதில் இன்பம் கண்டு மேலும் மேலும் அந்த வழியில போய்கொண்டிருந்தால் கர்த்தர் அவனை அவன் வழியிலேயே விட்டு விடுகிறார் என்பதைத்தான் ரோமர் 1:24 சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது, தேவன் அவர்களை அசுத்தத்திற்கே ஒப்பு கொடுத்தார். சாத்தானின் கையில ஒப்பு கொடுக்குது. இங்க யாத்திராமம் 7வது அதிகாரம் நம்ம ஆரம்பத்தில் ஆரம்பித்த பகுதியில் நாம் என்ன பார்க்கிறோம், கர்த்தர் பார்வோனை பார்வோனாகவே தொடர்ந்து இருந்து விடும்படி செய்கிறார். அதைத்தான் அவர் செய்தார். அதற்கு மேல் அவர் ஒண்ணுமே செய்யல. அவனுக்கு உலகத்தில் எல்லா மனிதர்களுக்கும் கிடைப்பது போல் கிடைத்திருந்த பொதுவான கிருபையை, அந்த வேக தடை கிருபையை, அந்த ரெஸ்ட்ரெய்னிங் கிரேஸ், அந்த கட்டுப்படுத்தும் கிருபையை அவர் முற்றிலும் அகற்றிக் கொண்டார். அதனால் பாவத்தின் காரணமாக இயல்பாக பார்வோன் எதை செய்வானோ அதை அவன் எவருடைய தூண்டுதலும் இல்லாமல் சுயமாக செய்தான். இப்ப புரிஞ்சிருக்கும் இங்க என்ன நடந்திருக்கு. இதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான உண்மையை நம்ம பார்க்கணும். இப்ப இத பார்வோனின் இருதயத்தை தேவன் ஆண்டவர் கர்த்தர் கட்டுப்படுத்தினார், கடினப்படுத்தினார்னு சொல்லுகிற அதே வேதம் இன்னொன்றையும் சொல்லுகிறது. பார்வோன் தானே தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறான். இதையும் பார்க்கணும். இப்ப இந்த பகுதியை குறித்து இந்த கடைசியா இந்த உண்மையையும் பார்த்தோம். பார்வோனின் இருதயத்தை கர்த்தர் கடினப்படுத்தினார் என்ற வார்த்தை பிரயோகத்துக்கான அர்த்தத்தை இதுவரையில் நம்ம பார்த்திருக்கிறோம். அந்த வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்துகிற வேதம் அதற்கு சமமாக இன்னொரு வார்த்தை பிரயோகத்தையும் அதே பார்வோனை பற்றி பயன்படுத்துகிறது. அதுதான் பார்வோன் தன் இருதயத்தை கடினப்படுத்தினான் என்பது. எங்க பார்க்கிறோம்? யாத்ராம 8:15 பார்க்கிறோம். இலகு உண்டாயிற்று என்று பார்வோன் கண்ட போதோ தன் இருதயத்தை கடினப்படுத்தி அவர்களுக்கு செவி கொடாமல் போனார். கர்த்தர் சொல்லி இருந்தபடி ஆயிற்று. அந்த அதே அதிகாரம் யாத்ராமம் 8:32 பார்க்கிறோம். பார்வோனோ இந்த முறையும் தன் இருதயத்தை கடினப்படுத்தி ஜனங்களை போக விடாதிருந்தான். அது அடுத்த அதிகாரம் 9:7 பார்க்கிறோம். பார்வோன் விசாரித்து இஸ்ரவேலரின் மிருக ஜீவன்களில் ஒன்றாகவும் சாகவில்லை என்று அறிந்தான். பார்வோனுடைய இருதயமோ கடினப்பட்டது. அவன் ஜனங்களை போக விடவில்லை. இதில் அதுலேயே 34-35 பார்ப்போம். கடைசி வசனங்கள், மழையும் கல்மழையும் இடிமுழக்கமும் நின்று போனதை பார்வோன் கண்டபோது அவனும் அவன் ஊழியக்காரரும் பின்னும் பாவம் செய்து தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினார்கள். கர்த்தர் மோசையை கொண்டு சொல்லி இருந்தபடியே பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது. அவன் இஸ்ரவேல் புத்திரரை போக விடவில்லை. வேதம் இப்படியும் சொல்லுகிறது. ஆண்டவர் அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார் என்று சொன்ன வேதம் பார்வோன் தன்னுடைய இருதயத்தையே கடினப்படுத்தி கொண்டான் என்றும் சொல்லுகிறார். அதுக்கு என்ன காரணம்? கர்த்தர் பார்வோனிடமிருந்து தமது வேக தடையான அந்த கிருபையை அகற்றி கொண்ட பொழுது, பொதுவான கிருபை அந்த ரெஸ்ட்ரெய்னிங் கிரேஸை அகற்றி கொண்ட பொழுது, பார்வோன் எவருடைய உந்துதலும் இல்லாமல் தன்னுடைய சுய இயல்பின்படி தான் செய்ய விரும்புவதை, தான் செய்ய தீர்மானித்திருந்ததை முழு இருதயத்தோடும் முழு விருப்பத்தோடும் தான் சுயமாகவே செய்தான் என்பதை சுட்டி காட்டுவதற்காகத்தான் இந்த வார்த்தை பிரயோகமும் இருக்கிறது. பார்வோன் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டான். எவர் பாவம் செய்வதற்கும் ஒரு நாள் இன்னொருவர் காரணமா இருந்ததில்லை. அவர் தங்களுடைய பாவ இயல்பினால் சுயமாக பாவத்தை விரும்பி செய்கிறார்கள் என்பதை வேதம் தருகின்ற போதனை. இப்ப இந்த இடத்துல இந்த வார்த்தை பிரயோகத்தை பற்றி இவ்வளவு தூரம் ஆராய்ந்து படிக்க வேண்டியிருந்தது, அதை சரியாக புரிந்து கொள்வதற்கு. நம்ம அனாவசியத்துக்கு ஆண்டவரை குற்றம் சாட்ட முடியாது. வேதம் எந்த விதத்துல வார்த்தைகளை பயன்படுத்துகிறது என்பது நம்ம பல வசனங்களை பல பகுதியில இருந்தெல்லாம் பார்க்கிற பொழுது நமக்கு இப்ப தெளிவாக தெரிகிறது. இப்ப இங்க ரெண்டு பயன்பாடுகளோடு இந்த செய்தியை நம்ம ஒரு முடிவுக்கு கொண்டு வரலாம். ரெண்டு பயன்பாடுகள். ஏன்னா இந்த வேத ஆராய்ச்சி இப்படி நம்ம செய்த பொழுதும் வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது எதற்காக? கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு நம்முடைய இருதயத்தை நம்ம எப்பவுமே திருந்தி வாழணும் என்பதற்காக. முதலாவது இதுல இருந்து நம்ம பார்க்கிறோம் இந்த சபை திருத்த நடவடிக்கையும் சபை நீக்கத்தையும் குறித்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சபை திருத்த நடவடிக்கை ஒரு விசுவாசிக்கு ரொம்ப முக்கியமானது. திருத்த நடவடிக்கை ஒருவன் திருந்தி கர்த்தரின் சந்தோஷத்தை தொடர்ந்து சபையிலிருந்து அனுபவித்து வருவதற்காக சபை செய்கிற காரியம். சபை திருத்த நடவடிக்கைகள் நிறைய இருக்கு. நமக்கு திருத்த நடவடிக்கை, ஒழுங்கு நடவடிக்கைனாலே நம்ம தப்பா பார்க்கிறோம். டிசிப்ளின் இன்னைக்கு சமுதாயத்துல தவறான வார்த்தையா பார்க்கப்படுகிறது. அப்படி பார்க்க கூடாது. நீங்க எல்லாம் பெற்றோர்கள் இருக்கிறீங்க, அவங்க பிள்ளைகளுக்கு டிசிப்ளின் அவசியம்தான்னு கேட்டாங்க, நிச்சயமா அவசியம் தான் சொல்லுவீங்க. உண்மையில நீங்களே அவங்களுக்கு அந்த டிசிப்ளின சொல்லி கொடுக்கறதும் உண்டு. ரொம்ப பெற்றோர் செய்யாம இருக்கிறதும் உண்டு, அது ரொம்ப தப்பு. ஆனா பொதுவாகவே எல்லாரும் டிசிப்ளின் அவசியம் பிள்ளைகளுக்குன்னு சொல்லுவாங்க. ஆண்டவரும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு டிசிப்ளின் அவசியம் சொல்லுகிறார். அதுக்காகத்தான் சபையை அவர்களுக்கு பாதுகாப்பாக கொடுத்திருக்கிறார். நம்ம கட்சிப்பு அடைந்து பாவத்திற்கிலிருந்து நமக்கு விடுதலை கிடைத்து மன்னிப்பு கிடைத்திருந்த பொழுதும், நீதியுள்ள வாழ்க்கையை வாழ்கின்ற வசதி கிடைத்திருந்த பொழுதும், நம்ம இருதயத்துக்குள்ள இன்னும் பாவம் இருக்கிறது, ரிமைனிங் சின், உள்ளிருக்கும் பாவம்னு அதுக்கு பெயர். பவுல் ரோமர் 7வது அதிகாரத்தில் அதை பத்தி சொல்லுகிறார். அந்த உள்ளிருக்கும் பாவம் இருப்பதனால அது வைரஸ் மாதிரி நம்ம ரொம்ப கவனமா இருக்கும். இந்த பாவ உலகம், பாவ மனிதர்கள், பாவத்தின் எண்ணங்கள் எல்லாம் நமக்கு சோதனையா வந்துவிடும். அதுல இருந்து நம்ம தடுத்து தடுத்து நீதியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு போக வேண்டி இருக்கிறது. அது அன்றாடம் நம்ம செய்ய வேண்டி இருக்கிறது. அப்ப சபையும் நமக்கு அதுக்கு உதவியாக இருக்கிறது. சில நேரங்களில் நம்ம சோதனையில் விழுந்து விடலாம், அந்த சோதனை இழுபட்டு பாவத்தை செய்து விடலாம். தாவீது செய்தது போல, இன்னும் மோசே செய்தது போல, பேதுரு செய்தது போல, ஏன்னா அது யாரையும் விட்டு வைக்காது. ஆகவே நம்ம வேதத்தை படி வாசித்து ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு திருந்தி கொள்ள வேண்டியது நம்ம பிரைவேட்டா செய்ய வேண்டியது. ஆனா பிரைவேட்ல இருந்து அது பப்ளிக்கா ரொம்ப மோசமா போய், மோசமான பாவத்தை நம்ம செய்து வருகிற பொழுது சபை அந்த திருத்து நடவடிக்கையை கொண்டு வரணும். சபை திருத்து நடவடிக்கை ஒருவனை அழிப்பதற்காக அல்ல. நல்லா பாஸ்டர்ஸ் நல்லா கேட்டுங்க, நம்ம ஊர்ல அதான் ரொம்ப மோசம். யாரையும் பிடிக்கலன்னா அவனை தூக்கிடுறோம் இல்லையா? அப்படிதான் இந்த தாதாக்கள் செய்வாங்க, மாஃபியா செய்யறது. ஆனா நம்ம ஊர்ல அனாவசியத்துக்கு தாதா பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, இதுதான் ரொம்ப மோசம். மும்பால இருக்கிற மாதிரி உண்மையிலேயே வேதம் பாஸ்டர்ஸ் அப்படி பார்க்கவே இல்லை. அன்போடும் கனிவோடும் அதே நேரத்துல ரொம்ப கட்டுப்பாடோடும் இருந்து ஒருத்தன் திருத்த வேண்டியன திருத்தி தான் ஆகணும். அது இல்லாம இருக்கக்கூடாது. எந்த பாஸ்டர் ஒருத்தனை திருத்துறதுக்கு பயப்படுறானோ, அவன் பாவத்துல போக விட்டுறானோ, அவனும் மோசமான வேண்டும். ஒரு எக்ஸ்ட்ரீம் தாதா பாஸ்டரா இருக்கிறது, இன்னொரு எக்ஸ்ட்ரீம் அவனை பாவம் செய்ய அப்படியே விட்டுக்கிட்டு நமக்கே சும்மா வீண் வம்புன்னு சும்மா உட்கார்ந்துருக்கான். ரெண்டு பேரும் மோசம். அவன் என்ன செய்யணும்? ஒரு அப்பா ஒரு பிள்ளைய பார்த்து பரிதாபப்படுகிற பொழுது அவனை பாவம் செய்து விடாம காத்து சரியான வழியில் கொண்டு போகணும்னு ஒரு அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி இருந்து அவனை கண்ணீரோடு திருத்துவ நடவடிக்கைக்கு செய்ய வேண்டியது ரொம்ப அவசியம். அப்ப அந்த மாதிரி திருத்து நடவடிக்கையை பிரைவேட்டா சொல்லி, பல தடவை சொல்லி, அவனோட தனியா பேசி, அவனோட ஜபம் பண்ணி, சில முக்கியமான கட்டுப்பாடுகளை பிரைவேட்டா அவனுக்கு போட்டு அதெல்லாம் செய்து வருகிற பொழுது இறுதி சபை நீக்கத்துக்கு இடம் இல்லாம போயிடும். அவன் திருந்திட்டான். அப்படியெல்லாம் திறந்துல ரொம்பவும் மோசமா போறான், கேட்கவே மாட்டேங்கிறான்ங்கிற நிலையில மத்த எல்டர்ஸ் சபைக்கும் சொல்லி அவனை கடுமையான இதை கொண்டாட வேண்டி வரும். ஏன்னா ஒரு காயம் என்ன, முதல்ல பேண்டோல் எடுத்து பாக்குறீங்க போகுதில்ல, அப்புறம் ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்து பாக்குறீங்க போகுதில்ல, ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்து பார்த்தும் போயாட்டி தொடர்ந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்தா போகாது. டாக்டர்ஸ்ட கேட்டு பாருங்க, உடம்பு அதுக்கு யூஸ்ட் ஆயிடும், வேலை செய்யாது. அடுத்து என்ன செய்யலாம்னு பாப்பாங்க. ஆன்டிபயோட்டிக்ஸும் கொடுத்து பாக்கலன்னா எக்ஸ்ரே எடுக்க வேண்டி வரும், இது என்னத்தான் பார்க்க வேண்டி வரும், சில நேரம் விரலையே வெட்ட வேண்டி வரும் நம்மளை காப்பாத்துறதுக்காக. இதுதான் சபை நீக்கம். என்ன மத்த எல்லாரையும் காப்பாற்றணும், அது செய்யாம இருக்க முடியாது. அதையும் கூட கண்ணீரோட தான் சபை செய்யும். அது ஏன் செய்யும்? அந்த மாதிரியான இறுதி நடவடிக்கைக்கு அவன் வருகிற பொழுது, சபையாக அதை செய்கிற பொழுது, அவன் சாத்தானின் கையில ஒப்பு கொடுக்கிறோம்னா அவன் திருந்தவே மாட்டேங்கிறான், உலகத்திலேயே தான் குறியா இருக்கிறான்னு, சரி போ அப்படின்னு விட வேண்டி இருக்கிறது. அவனுக்காக அதுக்கு ஜெபம் பண்ணத்தான் முடியும். அதுக்கு பிறகு நீ அதை செய்கிற பொழுது அவன் உண்மையான விசுவாசியாக இருந்தான், தன் இருதயத்துல குத்தப்பட்டு எல்லா ஐக்கியமும் போய்விட்டதே, எனக்கு போடப்பட்டிருந்த கொடுக்கப்பட்டிருந்த நன்மைகள் எல்லாம், ஆத்மீக நன்மைகள் எல்லாம் போய்விட்டதே என்று உணர்ந்து பரிசுத்த ஆவியால உணர்த்தப்பட்டு அவன் ஓடி வரணும் மன்னிப்பு கேட்டு. அப்படிதான் ஒன்னு குறந்தியர்ல நம்ம பாக்குறவன் திருந்தி வந்ததுனாலதான் பவுல் என்ன சொல்கிறார், அவன் இன்னும் அதிக துன்புறுத்தாதபடி எடுத்துக்கங்கன்னு சொல்ற. ஏன்னா அவன் மனம் திரும்பிட்டான். மனம் திரும்ப மறுக்கிறவனுக்கு தாயா சபனிக்கும், மனம் திரும்புகிறவனுக்கு அல்ல. ஆனா அந்த பாஸ்டர்ஸ் ரொம்ப கவனத்தோட முதிர்ச்சியோட அனுபவம் இருந்து செய்யணும். தங்களுடைய சுய நன்மைக்காக செய்யக்கூடாது, கர்த்தருடைய மகிமைக்காக செய்யணும், சபையை தொடர்ந்து பாதுகாப்பதற்காக செய்யணும், அது பக்தி விருத்திகளையும் பரிசுத்தத்திலையும் தொடர்ந்து போவதற்காக செய்யணும். அதனாலதான் சபனைக்கும் நம்ம ஒவ்வொரு வாரமும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது இல்ல. நம்ம ஊர்ல எல்லாம் என்னது, அதான் சங்கத்துவமே சபையில இல்லையே. சபை அங்கத்துவமே ரொம்ப பேர் வச்சு சபை கட்டாத காரணமே இந்த வம்பெல்லாம் வேணான்னு தான். இப்ப யாருன்னு கேட்டா வாரவன் எல்லாம் மெம்பர்ஸ், போறவன் எல்லாம் மெம்பர்ஸ் இல்ல, இப்படியே போயிட்டு இருக்கும். இதுக்கு பேரு சபை இல்ல, ஏதோ மனுஷன் தன்னுடைய சுய நன்மைக்காக செய்துகிட்டு போறது. வேதம் ஏதோ சொல்லுது, இவங்க வேத கிறிஸ்தவன் பேர் வச்சுட்டு என்னென்னமோ செஞ்சிட்டு இருக்கிறாங்க, அது ரொம்ப தப்பு. அங்கத்துவம் இல்லாம சபை இருக்க முடியாது இல்லீங்களா, எடுக்கவே முடியாது. தோசை செஞ்சா கூட அதுக்குள்ள மாவை வச்சு செஞ்சா தான் அது தோசையா இருக்கும், இல்லாட்டி அது வேற ஏதோ ஆயிரும். ஆகவே சபை அங்கத்துவம் முறையாக அமைக்கப்படாம சபை இருக்க முடியாது. அந்த அங்கத்துவம் எல்லாம் அமைக்கப்படுகிற பொழுதுதான் சபை திருத்து நடவடிக்கைகள் எல்லாம் முறையா அவங்களுக்கு செய்ய முடியும். அங்கத்துவரா இல்லாத ஒருத்தருக்கு சபை எந்த விதமான திருத்த நடவடிக்கையும் செய்ய முடியாது. ஆகவே நீங்கெல்லாம் இத நம்ம கவனமா புரிஞ்சுக்கணும். இப்ப சில நேரம் நம்ம நல்ல சபைகள் இருந்து நம்ம சபை நீக்கம் செய்கிறோம், கண்ணீரோடும் கவனத்தோடும் வாரத்தோடும் கர்த்தரில் தங்கியிருந்து சபையாக செய்கிறோம் வச்சிருங்க. அப்ப என்ன செய்வான், செஞ்ச வேற யாரும் இல்லையா, அதான் பக்கத்து வீட்டுல சபைக்கு போயிடுறேன் போயிடுவான். அவனும் தூக்கி பஞ்சாமிரதம் கொடுத்து வச்சுக்கிறான்னு வச்சுக்கோங்க. அதனால ஒன்னும் ஆயிர போறது இல்ல. ஏன்னா நீங்க சரியா ஆண்டவர்ல தங்கியிருந்த அந்த சபை நீக்கத்தை செய்கிற பொழுது யார அவனை தூக்கி வைத்துக் கொண்டாலும் அது உண்மையான சபை நீக்கம், ஆண்டவர் அதை ஆசீர்வதிப்பார். அப்ப அங்க போய் இருந்துட்டானே அவங்களுக்கு வரும் ஆபத்து, வராம இருக்கவே இருக்காது. அதனாலதான் யாரும் எந்த சபையும் முறையாக நீதியாக கண்ணீரோடு சரியான சபை நீக்கம் செய்தா இன்னொரு சபை அவனை எடுக்க கூடாது. ஏன், நீ ஆபத்தை விலைக்கு வாங்கி கொள்ளுகிறாய், ஆபத்தை விலைக்கு வாங்கி கொள்ளுகிறாய். எனக்கு தெரிஞ்சு ஒரு வருது, இன்னொரு நாட்டுல ஒரு சபை ஒருத்தன் ரொம்ப கண்ணீரோட இப்படிதான் சபை நீக்கம் செய்திருந்தது. இன்னொரு பாஸ்டர் அவனோட பேசி அவனை தான் சபைக்குள்ள எடுத்து அவன் லோட் சப்பருக்கும் விட்டுட்டான், திருவந்தக்கும். இது தெரிய வந்து இவர் போய் பேசி பார்த்தப்ப அந்த பாஸ்டர் கேட்கவே மாட்டேன்ட்டான். கடைசியில என்னாச்சு, இவனை எடுத்து லோட் சப்பர் கொடுத்தவன் சேர்ச்சி ஒரு வருஷத்திலேயே மோசமா போச்சு. இந்த பாஸ்டர் வழியே போக வேண்டி வந்துருச்சு, அது சத்தியத்திலையும் மாறிட்டுது. ஆண்டவருடைய சாபம் விட்டு வைக்காது. இது ஒழுங்கான திருத்து நடவடிக்கைகள் சரியாக செய்யப்பட்டிருக்கிற பொழுது. ஆகவேதான் திருத்த நடவடிக்கை, சபை திருத்த நடவடிக்கையை நம்ம அலட்சியப்படுத்த கூடாது. ஆனா நம்ம இனத்துல அந்த மாதிரி சபைகள் அமைக்கப்படுகிறது இல்ல. இதையெல்லாம் சரியா பின்பற்றாததுனாலதான் எல்லாம் எல்லா இடத்துலயும் ஓடிக்கிட்டே இருக்கிறான். ஏன்னா அது நம்ம அரசியல் கட்சிகள்லயும் இதே மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா. அந்த தொத்து வியாதி கொரோனா மாதிரி சேர்ச்சியும் வந்து பிடிச்சிருச்சு. இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் வேதத்துக்கு நம்ம படிக்கிற மாதிரியோ வேதத்தை பின்பற்றுகிற மாதிரியோ அங்க இல்ல. ஆகவே இந்த சபை திருத்த நடவடிக்கை, இந்த சபை நீக்கமாகிய எக்ஸ்கம்யூனிகேஷன், இதெல்லாம் ரொம்ப அவசியமானதுன்னு புரிஞ்சுக்கணும். அதே நேரம் அந்த நிலைக்கு போய்விடாதபடி நம்ம பரிசுத்தமாக அன்றாட வாழணும். நம்ம நம்ம காத்துக்கொள்ளணும். நமக்காக ஆண்டவர் கொடுக்கின்ற கிருபை, கிருபையின் நியமங்கள், போதக கண்காணிப்பு உட்பட எல்லாவற்றையும் பயன்படுத்தி கொள்ளணும். சபை நமக்கு பாதுகாப்பு, அது நல்லா தெரிஞ்சுங்க. இல்லாம ஆண்டவர் சபை இந்த உலகத்துல நிறுவல. சர்ச் இல்லாம இருக்கிறதே ரொம்ப ஆபத்து. அந்த இந்துவுக்கு கூட தெரியுது, சொல்லி இருக்கிறான் கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்காதுன்னு. ஆனா நம்ம பசங்களுக்கு அது புரியவே மாட்டேங்குது, வேதத்தை கையில வச்சிருந்தோம் இல்லையா. ஆண்டவருடைய சபை நமக்கு ரொம்ப அவசியம், அது முதலாவது. ரெண்டாவது, பொதுவான கிருபை, இன் மூலமாக வருகின்ற சுவிசேஷ அழைப்பு. இப்ப இந்த பகுதியில நம்ம என்ன பார்க்கிறோம் இந்த யாத்திரா மேலாவது அதிகாரத்துல, தொடர்ந்து கர்த்தர் முன்னுக்கு பாதியாக மனம் திரும்புதல் இல்லாமல் இருந்து வாழ்ந்து வருவது எவ்வளவு பெரிய கொடுமைன்னு அறிஞ்சுக்கணும். அந்த பார்வன் அப்படி இருந்தான், அவனை சேர்ந்தவர்கள் அப்படி இருந்தார்கள். உங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்காம இருந்தா இதுவரையும் உங்க பாவத்தை உணர்ந்து அதற்கு மன்னிப்பு கேட்டு திருந்தாமல் இயேசுவை தேவனாக விசுவாசித்து அவருக்காக வாழ்கிற வாழ்க்கையை கொண்டிராமல் இருந்தால் உங்க வாழ்க்கை ஆபத்துல இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். பாவம் உங்களை தொடர்ந்து பாவத்துலதான் வச்சிருக்கும். பாவம் யாருக்கும் சீர்திருத்தத்தை கொடுக்காது. பாவம் எவரிலும் நன்மையை ஏற்படுத்தவே ஏற்படுத்தாது. ஆகவே இந்த உலகத்துல நீங்க பாவத்துல தொடர்ந்து இருந்தா உங்களுக்கு விடுவு இந்த உலகத்தின் மூலம் கிடைக்காது. உங்க பாவ வாழ்க்கையினால கர்த்தர் முழுமையாக உங்களை கைவிட்டு விடும் நிலைக்கு போயிடாதீங்க. அதான் பார்வோனுக்கு நடந்தது. God abandoned him. அவரை முழுமையாக கைவிட்டு விட்டார். ஏன்? ஆண்டவர் தன்னுடைய பொதுவான கிருபையின் மூலம் கொடுத்திருந்த அத்தனையே அவன் பயன்படுத்திக்கல. முக்கியமான ஒரு பொதுவான கிருபை அவனுக்கு கிடைத்தது மோசே வந்து அவனோட பேசியது. ஆண்டவருடைய வார்த்தை மோசையின் மூலமாக பார்வோனுக்கு கொடுக்கப்பட்டது. பார்வோன் தொடர்ந்தும் அதை நிராகரித்தான். அதுக்கு இடமே கொடுக்கல தான் இருதயத்துல. உங்களுக்கு கூட தேவனுடைய செய்தி பல தடவை பல வழிகளில வந்துட்டு இருக்கலாம். வாலிப பிள்ளைகளோ சிறுவர்களா இருந்தீங்கன்னா சபைக்கு போறீங்க, உங்க பெற்றோர்கள் மூலமா சுவிசேஷம் வருகிறது, போதகருடைய புத்தகங்கள் மூலமா வருகிறது, எத்தனையோ வழிகள்ல வருகிறது. இப்படியெல்லாம் ஒரு சுவிசேஷ இதுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்க உங்க இருதயத்துல ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு உங்க பாவத்தை உணர்ந்து வெள்ளனையே திருந்தி மனம் திருந்தி உங்க பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டு ஆண்டவரை விசுவாசிக்காவிட்டா உங்களுக்கு பெரிய ஆபத்து. ஏன்? ஒரு நாளைக்கு இந்த புறவான் பொதுவான கிருபை எடுத்துக் கொள்ளப்பட்டு விடும். பார்வோன் இருந்து ஆண்டவர் தன்னுடைய கரத்தை எடுத்துக்கொண்டது மாதிரி. ஆனா இப்பவே ஆண்டவருடைய கிருபைகள் நமக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து அதை பயன்படுத்தி நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய இருதயத்துல நம்ம பாவிகளாக ஆண்டவர் முன்னுக்கு குற்றவாளியாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்து ஆண்டவரே என்னுடைய பாவங்களை மன்னியும் ஆண்டவரே, எனக்காக சிலுவையில நீர் வந்து உம்முடைய ரத்தத்தையே சிந்தி இருக்கிறீர், அது எங்களுடைய பாவங்களுக்காக, எங்களை விடுதலை செய்வதற்காக நீர் அப்படி மறித்திருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய மரணத்தின் மூலமாக உம்முடைய ரத்தம் சிந்துதலின் மூலமாகத்தான் பாவம் நீக்கப்படுகிறதுன்னு வேதத்துல சொல்லுகிறது ஆண்டவரே. அப்ப அப்படி ஒரு பாவியாக நான் நிற்கிறேன், நான் பார்க்கிறேன் ஆண்டவரே, நல்லவனா நான் பார்க்கல, என்னுடைய வாக்கில் நன்மைகளே இல்லை, எல்லாம் தீமையாக இருக்கிறது, என்னுடைய எண்ணங்கள் நன்மை இல்லை, என்னுடைய செயல்கள் நன்மை இல்லை ஆண்டவரே, நீர் என்ன மன்னியும் ஆண்டவரே, நான் இயேசு சுவாசிக்கிறேன் ஆண்டவரே, வேறு தெய்வங்களின் வழியில் போக எனக்கு விருப்பம் இல்லை ஆண்டவரே, நீர் என்னை காப்பாற்றும், நீர் மட்டுமே தேவன் என்று சொல்லி முழு இருதயத்தோட அவர்களை நீங்க அன்பு காட்டி சுவாசிக்கிற பொழுது நீங்க என்ன செய்றீங்க? தேவனுடைய பிள்ளையா வந்துடுறீங்க. அதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே ஆண்டவர் உங்களுக்கு தொடர்ந்து காட்டி கொண்டிருக்கின்ற பொதுவான கிருபையை நீங்க அலட்சியப்படுத்தாதீங்க. யாரா இருந்தாலும் சரி, அவரை விசுவாசிக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். ஆண்டவர் என்ன கேட்கிறாரு? பணமா கேட்கிறாரு? தலகில நிக்க சொல்றாரா? இல்லையே, உங்க இருதயத்தை கேட்கிறார். என்ன விசுவாசி, உனக்கு நான் விடுதலை தருகிறேன், நான் ரட்சகராக இருக்கிறேன், ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறேன், உனக்கு வாழ்வை கொடுக்கிறேன்னு சொல்லுகிறார். ஏன் அதை நீங்க வாங்கிக்க கூடாது? இலவசமாக நம்மை தேடி வந்து நம்ம செய்து கொள்ள முடியாத ஒன்று அவரே கொடுக்கிற பொழுது அதுக்கு கூட இருதயம் போகாம இருக்குமானால் எவ்வளவு கொடியவர்களா நம்ம இருக்கிறோம். ஆகவே இயேசு விசுவாசிங்க, விடுதலையா அடையுங்க. உங்களுக்கு ஆண்டவர் பரலோக வாழ்க்கை இந்த உலகத்திலையும் கொடுப்பார், அங்கு போகிறதுக்கான அனுமதியையும் தருவார். ஜபம் பண்ணுவோம். அன்பும் கிருபையும் உள்ள எங்கள் நல்ல தேவனே, இந்த நேரத்திலும் கூட நீர்தாமே எங்களோடு இந்த அருமையான வேத பகுதியில் நாம் பார்க்கின்ற பார்வோனை பயன்படுத்தி பேசியிருக்கிறீர். பார்வோனின் வாழ்க்கையை பார்க்க ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறீர். எவ்வளவோ கிருபையை நீர் அவனுக்கு காட்டிய பொழுதும் மோசையின் மூலமாக உன்னுடைய வார்த்தை தொடர்ந்து அவனுக்கு போன பொழுதும் அவனுடைய இருதயம் அதற்கெல்லாம் இடம் கொடுக்காமல் அழிந்தே போவோம் என்று அவன் போய்விட்டானே. அவனுடைய அழிவு உம்மால் அவனுக்கு வந்ததற்கு காரணம் அவனுடைய பாவ இருதயம் ஆண்டவரே, அந்த இருதயத்தோடு தான் நாமும் பிறந்திருக்கிறோம். எங்களில் பலருக்கு நீ ரட்சிப்பை கொடுத்திருக்கிறீர் விசுவாசத்தின் மூலமாக. அதே போல் உண்மை அறியாதவர்கள் இந்த கூட்டத்தில் இருந்தால் அவர்களை நீர் கண்ணோக்கி பார்த்து உம்முடைய ஆவியின் மூலமாக அவருடைய இருதயத்தை முன்பக்கமாக திருப்பிக் கொள்ளும் ஆண்டவரே. ஒரு மனிதன் ரட்சிப்பு அடைகிற பொழுது, ஒரு பாவி ஆண்டவரை விசுவாசிக்கிற பொழுது பரலோகத்திலே தேவ தூதர்கள் ஆனந்தப்படுகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த விதமாக அது நடக்க நீ கிருபை பாராட்டும் என்று இயேசுவின் நாமத்திலே கேட்டு ஜெபிக்கிறோம். ஆமென்.